సంకీర్తనం గోవింద జయ జానకీకాంత స్మరణం జయ జయ రామ రామ గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద జయ సద్గురు మహారాజ్ కీ జయ సమస్త భాగవతులకు జయ నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమన తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. రాధే కృష్ణ రాధే కృష్ణ సంజయస్య సధనం ముఖ్యం సదాశ్రేయస కారుణ్యస్య తథాకరో నిరవధేరాధేర్హి సిద్ధౌషధం గోరాగౌగ దవాగ్ని సంజయ గణగ సంసార మేఘానిరగ సాక్షాత్ మూలధనం సతాం విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు. కెడుమిడరాయవెల్లాం కేశవాయన్న నాళుం కొడివినై செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபாம். பகவானுடைய நிர்ஹேதுக கிருபைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் பரமபாக்யம். அந்த நிர்ஹேதுக கிருபை தான் நம்ம வாழ்க்கையை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த நிர்ஹேதுக கிருபையை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம மனுஷாளாகவே பூமியில பிறந்திருக்கோம். அந்த நிர்ஹேதுக கிருபையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அப்ப எல்லா பக்கமுமே தெய்வ சாநித்தியத்தை உணர முடியும். அந்த நிர்ஹேதுக கிருபைய உணரத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ஜாதியோ குலமோ மதமோ வயசோ இல்லாட்டி ஸ்திரீ புருஷ பேதமோ எதுவுமே முக்கியமில்லை. அந்த பக்தி இருந்தா போதும். அந்த பக்தியினாலே தான் குந்தி தேவி அழகாக அதை உணர்றாள். வாழ்க்கையில பலதரப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறத நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்களை நாம பார்த்திருக்கோம். அது எல்லாத்தையுமே கஷ்டம் அப்படின்னு அந்த ஒரு தாற்பயத்திலே நாம பார்க்கிறோம். ஆனா குந்தி பகவத் அனுகிரக ரூபமா பார்த்துடுறா. சாதாரணமா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறதுதான் முதல்ல சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல பகவான் காப்பாத்தினான், பகவான் கிருபை பண்ணான் அப்படின்றது நமக்கு பெருசா வரமாட்டேங்கிறது. ஏதோ நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய மனோபலம், தன்னம்பிக்கை, இல்லாட்டி ஒரு பொறுமை, இதெல்லாம் கொண்டு நாம ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடுறது. ஆனா குந்தி தேவி தீர்மானமா சொல்றா, கிருஷ்ணா உன் கிருபை அப்பா, உன்னுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் பார்த்துருக்கேன். டே டு டே லைஃப் அப்படின்றோம் இல்லையா, பகவத் அனுகிரகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வேணும், இல்லாட்டி ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வேணும்னே இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பக்தின்ற கண் கொண்டு பார்த்தா போதும். பக்தின்ற கண் கொண்டு பார்க்காத பொழுதுதான் நமக்கு எல்லாமே விபரீதமா தோன்றது. பக்தின்ற கண் அது வரணும் நமக்கு. அதுக்காகத்தான் பாகவதம் அவ்வளவு பிரயத்தனப்படுறது. இத்தனை பேர் பக்தர்களுடைய விஷயங்களை சொல்லி, அவாவா வாழ்க்கையில இருந்த ஸ்திதிய சொல்லி, அதுல அவா கத்துண்ட பகவத் விஷயத்தை சொல்லி, அப்போ உனக்கும் இதுபோல பகவத் அனுபவம் இருக்கு, நீ புரிஞ்சுக்கோ, இத சொல்றது பாகவதம். உனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கற. குந்தி தேவி அவ்வளவு கஷ்டப்படுற. சாதாரணமா லோகாயுதமா பார்த்தோம்னா என்ன வாழ்க்கை, இவங்க தான் அவ கஷ்டமே பட்டு இருந்தா இப்படிதான் காண கிடைக்கிறது. சாதாரணமா ஒரு குந்தியுடைய விஷயத்த குந்தின்னு சொல்லாம யாரோ ஒரு பெண் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருந்தா அப்படின்னா என்ன வாழ்க்கை அது அப்படிடும். அது குந்தி அப்படின்னு சொன்னாதான் ஓ அப்படின்னு ஆயிடும். அந்த குந்தி பக்தியினாலே கண்ணனை வசப்படுத்தி வச்சிருக்கா. அப்படி வசப்படுத்தி வச்சிருக்கா, அதாவது கண்ணன் தான் நன்றி கடன் பட்டவன் போல அவளுக்கு ஓடி வந்து ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கா. அதுதான் அவ்வளவு விசேஷம். அதுலயும் அந்த குந்தி ஸ்துதி பகவானுக்கு ஒரு நன்றி கடன் பட்டதே ஸ்தோத்திரமா சொல்றா. அத்தனை பேர் முன்னாடியும் ரொம்ப அழகா பேசுறாள். அத்தனை பேர் எதிர்க்க பகவான ஸ்துதி பண்றாள். அதான் விசேஷம் குந்தி ஸ்துதி. ஆச்சரியமா சொல்றா, நமஸ்யே புருஷம் துவம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர் பகிரவஸ்திதம். அப்பா உனக்கு நமஸ்காரம் பண்றேன், நீதான் ஆத்யமான புருஷன் ஈஸ்வரன், உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கிற வஸ்து, பிரகிருதியை காட்டிலும் மேலான ஒரு வஸ்து, இந்திரியங்கள்னாலே உணர முடியாத ஒரு வஸ்து, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட பகவான் கூட இருக்கான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தாத்பரியம் தமிழ்ல, பெரிய தாத்பரியம் நமக்கு கிடையாது. கவனிச்சு பார்த்தோம்னா ஏதோ சில சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் நாம பகவத் அனுகிரகத்தை உணர்றோம், அவ்வளவுதான். ஆனா காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், மலமூத்திர விசர்ஜனத்தில இருந்து நம்ம சாப்பிடுறதுல இருந்து, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே பகவத் அனுகிரகம்ன்றது நிரம்பி கிடக்கு. அந்த பகிரவஸ்திதம்னு உள்ளும் புறமும் வியாபிச்சிருந்து கிருபை பண்ற, எங்கிருந்தோ கிருபை பண்ணல, எங்கிருந்தோ வர கிருபை இல்லை. இப்ப ஃபேன் இருக்கு அப்படின்னா எங்கேயோ ஆகாசத்துல மாட்டிட்டு அங்கேந்து காத்து வரல, நம்மள விட கொஞ்சம் உசரத்துல இருக்கு, அங்கேந்து காத்து வருது இல்லையா, அதை விட நெருக்கமான ஒரு ஸ்திதியில இருந்துட்டு சுவாமி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் கிருபை பண்றார். எங்கேயோ இருந்துட்டு கிருபை இல்லை, ரொம்ப பக்கத்துல இருந்துட்டு கூடவே இருந்துட்டு. ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னா பக்கத்துல யாரா எந்த தண்ணி குடின்னு சொல்றாளு, அது போல சரியா உள்ளுக்குள்ள இருந்துண்டும் கிருப பண்றார், வெளியில இருந்துண்டும் கிருப பண்றார். ஆனா நம்மளால உணர முடியல. அது சொல்றா, மாயா யவனி காஞ்சனம் அஜ்ஞாதோக்ஷதம் அவ்யயம் நாலக்ஷே மூடத்ருஷா நடோ நாட்ய தரோயதா. ஆச்சரியமா, மாயைன்ற ஒரு பர்தா மாதிரி போட்டு இருக்காய், அதனாலே ஒன்ன புரிஞ்சுக்க முடியலேப்பா, இந்திரியங்கள்னாலே ஒன்ன தீர்மானிக்க முடியறது இல்லை. இந்திரியங்களுக்கு இவ்வளவுதான் பலம், அதுக்கு மேல இந்திரியங்களுக்கு பலம் இல்லை. இந்திரியங்களுக்கு பிராணன் போயிருந்து வச்சுக்கோங்களேன், இந்திரியங்களுக்கு ஒன்னும் பலம் இல்லையே. இந்த பிராணன் நமக்கே வயசாக வயசாக சில இந்திரியங்கள் எல்லாம் பலகீனம் ஆகிறதுன்னு பாக்குறோம். இதுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு பீரியட்ல இந்திரியங்கள் நல்ல பலமா இருக்கு. அப்ப இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசன் அவன் ரிஷிகேஷன். அவனை போய் இந்திரியங்களை கொண்டு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஒரு ஃபேனுக்கு கரண்ட் வருது, அது சுத்தறது. கரண்டோட அளவு என்ன, கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு அது சுத்தின் இருக்க ஒழிய அதுக்கு மேல ஃபேனால கரண்டனுடைய பூரணத்துவத்தை சொல்லவே முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளவு கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவர் ரெண்டு ஒயர்ல அதுக்கு வர வேண்டிய கரண்ட் வர வரைக்கும் தான் ஃபேனுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு வர எல்லா கரண்டும் சேர்ந்து ஃபேனு கொடுத்தனா ஃபேன் பிடிச்சிடும். அந்த மாதிரி இந்திரியங்கள்னாலே நிரூபணம் பண்ண முடியாத, இந்திரியங்கள்னால அளந்து பார்க்க முடியாத ஒருத்தர், அதனால ரிஷிகேஷன் பேர். இப்ப ஒவ்வொன்றத்தையும் அளந்துடுறோம் இல்லையா, இது எவ்வளவு இது எவ்வளவு இது எவ்வளவுன்னு அளக்க முடியாத ஒருவனா இருக்கான். அவனே உலகத்தை அளந்தவன். அவன் எப்படி நம்மளால அளக்க முடியும்? அவன் உலகத்தையே அளந்தவன். நம்ம அந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி அவனை அளக்க முடியும்? அதனால அழகா சொல்றா, இந்திரியங்களுக்கெல்லாம் நியாமகன் நீ, நீதான் எல்லாத்தையும் நடத்தின் இருக்காய். உன்னை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா சுலபமா ஆச்சரியமா உணர்ந்துட முடியாதப்பா, யாருக்கும் உன்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்றா. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியஹ. பெரிய பெரிய ரிஷிகள், நிர்மலமான மனசுடையவர்கள், அற்புதமான பரமஹம்சர்கள், அவர்களாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு கேவலம் ஸ்திரீ. கேவலம் ஸ்திரீனா நான் ஸ்திரீயா இருக்கேன். ஸ்திரீய கேவலம்னு அவ சொல்ல, நான் ஸ்திரீ சாதாரணமா சொல்லுவா, நான் பொண்ணா பிறந்தா போல இருக்கு அப்படின்னு வா ஸ்திரீகள். அந்த மாதிரி நான் ஒரு சாதாரண ஸ்திரீ. என்ன என்ன நான் யாருன்னு என்ன கேட்டு நான் சொல்லுவேன், பாண்டவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவேன். பஞ்ச பாண்டவர்களுக்கு அம்மான்னு சொல்லுவேன். இவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், எனக்கு சொல்ல தெரியாது. இதை தாண்டி நான் ஆத்மா, நான் பகவானுடைய ஒரு துளி அம்சம், நான் ஒரு நல்ல ஜீவன், சுத்தமான ஜோதிஸ்வரூபன் அப்படின்னு அவளுக்கு சொல்ல தெரியல. நான் ஒரு கேவலம் ஸ்திரீ. நான் என்னத்தப்பா ஒன்ன சொல்லிட முடியும், நான் கேவலம் ஸ்திரீ. அதனால இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பகவத்தனுடைய பெரிய விஷயத்த சொல்லிட்டு, நான் கேவலம் ஸ்ரீபா, நான் என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. இந்த ஸ்ரீயால ஒன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது இவ்வளவுதான். நீ கிருஷ்ணன், வசுதேவ புத்திரன், தேவகி புள்ள, நந்தகோப குமாரன், கோவிந்தன், எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சது. இதுக்கு மேல உன்னுடைய பூரண தத்துவம்லாம் பெரிய பெரிய ரிஷிகள் அமலாத்மனாம் அவளுக்குதான் புரியும்பா. நான் கேவலம் ஸ்ரீ, எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சது. இதுக்கு மேல எனக்கு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு இந்த இந்த விஷயமே பரம சந்தோஷமா இருக்கு. இதுலயே நான் திருப்தியா இருக்கேன். இதுவே எனக்கு ஆனந்தம் தர்றது. இதுவே எனக்கு ஒரு பூரணத்துவத்தை கொடுத்துடுறது. இதுக்கு மேல நான் உன்னை பெருசா யோசிச்சு அனுபவிக்கலாம், நான் பிரயத்தனப்படலை. இவ்வளவு வேணா ஆகாரம் இருக்கட்டுமே, நம்ம வயிற்றுக்கு வேண்டியதானே சாப்பிட முடியும். குந்தி தீர்மானமா சொல்றா, எனக்கு என்னால இவ்வளவுதான் உன்னை டைஜஸ்ட் பண்ண முடியும், என்னால ஒன்னும் இவ்வளவுதான் சீகரிக்க முடியாது, இதுக்கு மேல சீகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் சர்வசாதாரணமா எல்லாத்துலயும் பகவத் அனுபவத்தை பாக்குற ஒரு ஆண் நாயும் பெண்ணாயும் கூடி விளையாடிட்டு இருக்கு, செக்ஸுவல் இதுல விளையாடிட்டு இருக்கு. சின்சியரா உட்காந்து கண்கள்ல கண்ணீர் வெளியே பார்த்துட்டு இருக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சர். சிஷ்யா கேக்குற, என்ன நீங்க போய் இதை பார்த்துட்டு இருக்கேன்? இல்லப்பா, அதுக்குள்ள இருந்தும் இறைவன் இருக்கா, இதுக்குள்ள இருந்தும் இறைவன் இருக்கா, ரெண்டுத்தையும் இப்படி தூண்டி விளையாடுறானே அதை பார்த்துட்டு இருக்கேன். நம்மளால அப்படி பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஒரு காம சம்பந்தமான நிகழ்ச்சி, அதாவது அப்படிதானே பாக்குறோம். ஆனா ஒரு காம சம்பந்தமான நிகழ்ச்சியை பகவத் ஸ்வரூபமா, தர்மா விருத்தோ காமோஸ்மி பரவர்ஷப, பகவான் கீதையில சொல்றான், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கிறேன்றான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன அழகா பாரு, இது ரெண்டுத்துக்கும் உள்ளேந்து இறைவன் தூண்டான்னு தெரியாமலேயே ரெண்டு விளையாடிட்டு இருக்குன்றார். உள்ளுக்குள்ளே சுவாமி தூண்டி இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான், அந்த வம்ச விருத்திக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அது ரெண்டுத்துக்கும் புரியல பாரு, எப்பேற்பட்ட மாயா லீலை இது. அவன் ரெண்டுத்துக்குள்ளே சக்தியா, அந்த புருஷ சக்தியாகவும் அந்த ஸ்திரீ சக்தியாகவும் இருக்கிறது அவன் தானே அப்படின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அந்த பாவம் எவ்வளவு வசதியா இருக்கு, அது போல நம்மளால பண்ண முடியுமா? அதனால குந்தி சொல்றோம், என் லெவலுக்கு உன்னை இவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ள முடியுது. இதுக்கு மேல ஏத்துக்கிற ஒரு பெரிய கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. அர்ஜுனாலேயே தாங்க முடியலே, பகவான் விஸ்வரூபம் காட்டுறான். இவன் யாரோட எல்லாம் சண்டை போடுறானோ அத்தனை பேரும் பகவானுடைய வாய்க்குள்ள போய் விழுறத பாக்கிறான். விஸ்வரூபத்துல பார்த்தோம்னா பீஷ்மர் எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவாள்லாம் மரணம் அடைஞ்சு ஒவ்வொருத்தரும் பகவானுடைய பெரிய செத்துப்பல்லாம் இருக்கு. அந்த வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்துல. அதுல ஒரு வாயை திறந்துட்டு இருக்கான் பகவான், அந்த வாய்க்குள்ள இந்த யுத்தம் பண்ற வீரர்கள் எல்லாம் பகவான் வாய்க்குள்ள லபக் லபக் லபக்னு போற பகவான் எடுத்து அதெல்லாம் நரமாமிஷம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கான். அந்த யமதர்மராஜனா இருந்து இவாள் எல்லாம் அவன் சீகரிக்கிறான். அந்த மாதிரி நம்ம சுவாமியை பார்த்தா அடுத்த நாள் சேவிப்போமா? நமக்கு அந்த கெப்பாசிட்டி அர்ஜுனே பயப்படுறான், எனக்கு அப்படிலாம் வேண்டாப்பா, எல்லாரும் கொண்டாட சத்ருபுஜ மூர்த்தியா எனக்கு ஆட்சி புரியும், எனக்கு இவ்வளவுதான் முடியும். அர்ஜுனனே பிரிய சக்கா அவனே தான் கேட்கிறான், எனக்கு ஒரு ரூபத்தை காட்டி கொடுன்னு கேட்டுட்டு பகவான் திவ்யம் ததாமி தே சக்ஷுகுன்னு சொல்லிட்டு திவ்யமான திருஷ்டியையும் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க ரூபத்தையும் காட்டிட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான். ஒரே ரூபத்துல ஒரே சமயத்துல ஒரு பக்கம் வாயிலேருந்து எல்லா குழந்தையும் உற்பத்தி ஆகி வரதை பாக்கிறான், இன்னொரு பக்கம் மற்றவாள்லாம் வாய்க்குள்ள போகிறத பாக்கிறான், பகவானுடைய ஒரு கண்ணை சூரியனா பாக்கிறான், ஒரு கண்ணை சந்திரனா பாக்கிறான், பூமி எல்லாம் பகவானுடைய நாபியா பாக்கிறான். அப்படி 7-14 லோகத்தையும் பகவானுடைய சரீரத்துல பாத்துடுறான். 30-30 கோடி தேவர்கள் அந்த முகத்துல ஒட்டின் இருக்கு. அவ்வளவு முகங்கள் ஆயிரக்கணக்கான சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்து அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புருஷசுக்த மந்திரம் சொல்லக்கூடிய வர்ணிக்க முடியாத ரூபத்துல அர்ஜுனன் பாக்கிறான். பார்த்துட்டு என்னால தாங்க முடியல, ஹே அப்பா நீ சாதாரண சத்ருபுஜ ரூபம் புராண ரூபம் பெரியவாசல ரூபத்தை காட்டு, எனக்கு இது தாங்கலேன்னு கதறான். அதுக்கப்புறம் தான் சுவாமி சிரிச்சுட்டு அவனுக்கு சத்ருபுஜ ரூபத்தை காட்டுறான். அதனால தாங்க முடியாது, ஓரளவுக்கு நம்ம லெவலுக்கு தாங்குற மாதிரிதான் சுவாமி வந்திருக்க. அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை உள்ளபடி காட்டி கொடுத்தார் அப்படின்னா பைத்தியம் முடிச்சது, அத்தனை ஒரு பலம் வேணும். அதனாலதான் யார் யாருக்கு எவ்வளவு தாபமோ அந்த தாபத்துக்கு தகுந்தா போல அனுபவங்கள். அதுல ஆண்டாள் சொல்ல வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த தாபம் எவ்வளவு பெரிய பாத்திரம் ஆகிறதோ அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் கொட்டிகிட்டே இருக்கும். கோபிகளுக்கு அவ்வளவு தாங்க முடிஞ்சது, எவ்வளவு தாங்க முடிஞ்சதுன்னா அவனோட கூடி ஆடி விளையாடுற அளவுக்கு அவளுக்கு பலம் இருக்குது. அவன் அவர்களை கூடி பிரிஞ்ச பிறகும் அதை நினைச்சிட்டு வாழவும் முடியுது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அது. கிருஷ்ணன் பத்மநாபர் இருக்கார், தூரத்துல இருந்து பார்க்கணும், நாளிலேருந்து பத்மநாபரை தொடலாம் அப்படின்னா உள்ள போய் எத்தனை பேர் தொட்டுடுவோம்? தொடர்றது ஒரு தைரியம் வந்துருமா? பாண்டங்களை தொட்டு தொட்டு பழக்கப்பட்ட பாண்டங்களே தொடர்றது ஒரு மாதிரி இருக்கு நமக்கு. சரி நம்ம போய் பத்மநாபர் தொடர்றது, பத்மநாபர் வந்து வா அப்படி கையை பிடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அது அடுத்த கஷ்டம். கோபிகைகள் அந்த ஒரு பிரேமைய கிருஷ்ணன் பிரேமஸ்வரூபன், அவன் பிரேமையில இவா தோல் மேல கைய போடு என்று நாட்டியம் ஆடுறான் அப்படின்னா அதை தாங்கிறது எவ்வளவு தாபம் வரும். இவ்வளவும் பண்ணவன் திடீர்னு ஒரு நாள் நான் கிளம்புறேன்னு கிளம்பினான்னா அது தாங்கிறதுக்கு எவ்வளவு பலம் வரும். அப்ப அந்த அளவுக்கு தாபம் அவளுக்கு இருந்தது. குந்தி சொல்றா, எனக்கு நீ ரக்ஷகன். இப்ப நம்ம சம்சாரிகள்லாம் இருக்கணும், எதுக்காக பக்தி பண்றோம்? நம்ம நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், அனாயசமான மரணம் வரணும், இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும், இவ்வளவுதான் நமக்கு. இதுக்கு மேலதான் அப்படியே ஒத்த கால நின்று தபசு பண்ணி அந்தரியாமியா நான் வந்து துருவன் மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயத்தனம் எல்லாம் பெருசா கிடையாது. துருவ சரித்திரம் கேட்கறோம், துருவ சரித்திரம் கேட்டுட்டு எத்தனை நாள் எனக்கும் அந்தரியாமியா காட்சி கொடுன்னு கேட்டிருப்போம். அப்ப நம்மளுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி சுவாமியும் தன்னை குறைச்சிக்கணும். ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய எல்லா கெப்பாசிட்டியும் குறைச்சிண்டு ஒன்னும் தெரியாதவன் போல வரான். அதனால குந்தி சொல்றா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. தாமரைமயமான பிரபுவுக்கு திரும்ப 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 நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இவன் தாமர பூவை பார்த்தா கூட நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவனுடைய கண்கள் தான் தாமரை, அவனுடைய கைகள் தான் தாமரை, அவனுடைய பாதங்கள் தான் தாமரை, அவன் கழுத்துல போட்டுக்கிறதா அந்த தாமரை, பகவானுக்கு உகந்த தாமரை அப்படின்னு சொல்லி அதுலயும் தாமரை தாமரைன்ற பார்த்தலாம். உங்களிடத்துல ஆழ்வார் சொல்ற, கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. நாங்கெல்லாம் பொய் சொல்றோம்ன்ற நம்ம ஆழ்வா. கட்டுரை அப்படின்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. உனக்கு தாமரை கண்கள் தாமரை பாதங்கள் தாமரை கைகள்னு சொல்றோம் பொய்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் தாமரை உலகத்துல இருக்கிற புஷ்பங்கள்ல உன்னுடைய இந்த கைக்கு காலுக்கும் கண்ணுக்கும் ஒத்து வர்றதுனாலே நாங்க தாமரைன்னு சொல்றோமே ஒழிய உன்னுடைய செந்தாமரை கண்கள் வாடுறதே கிடையாது. இந்த தாமரை வாடாமலா இருக்கு, தாத்தால பிரிக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாடிண்டே போயிடுறது. இந்த தாமரையுடைய அந்த இதழ காற்றும் மிருதுவானது உன்னுடைய திருக்கைகள். நாங்க போய் உன்னுடைய திருக்கைகளை தாமரை கைகள்னு சொல்றோம். இந்த தாமரை வந்து தலைமையில கொண்டு வச்சா எங்களுக்கு என்ன நல்லதா நடந்துட போகுது? ஆனா உன்னுடைய திருக்கைகள் எங்க தலைமையில வந்ததுன்னா நிச்சயமா ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள்லாம் நாசமாடும். தாமரை பாதம்னு சொல்றோம், தாமரை கிட்ட போய் சரணாகதி பண்ணா காப்பாத்திடுமா? உன்னுடைய பாதத்துல சரணாகதி பண்ணா தட்சணாது மோட்சமே கிடைச்சிடும். அதனால கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, இதோட இதுக்கு குணமே கிடையாது. சேத்திர முளைச்ச ஒரு வஸ்து, இது அவ்வளவு பெருசா, எங்க லெவலுக்கு தாமரை பெருசா இருக்கு, அதனால தாமரை தாமரை தாமரைன்னு சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய உன்னுடைய ரேஞ்சுக்கு தாமரை ஒண்ணுமே கிடையாதப்பா, நீ சிருஷ்டிச்ச ஒரு வஸ்து தானே அந்த மாதிரி. இவள் நான் பார்த்த வரைக்கும் இந்த தாமரை கண்கள், தாமரை மாலை போட்டு இருக்காய், தாமரை கைகள், தாமரை பாதங்கள், எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சது, தாமரை நாபிய வச்சுட்டு இருக்காய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. யதா ஸ்ரீகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதிச்சிரம் சுசார்பிதாக விமோசிதாகம் சகாத்மஜா விபோ ஸ்வயைவ நாதேன முகுஹு விபத்கணாது. அப்பா எப்படி தேவகி எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டா, அத்தனை கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு தேவகி நன்னா இருக்கா, அத்தனை கஷ்டத்தை அவள் படாத பாடு பட்டாள், அவ்வளவு ஆச்சரியமா அவளுடைய துக்கத்தெல்லாம் மறந்து போகும்படியா இன்னைக்கு நீ அவ்வளவு கிருபை பண்ணிட்டாள் அவளுக்கு. அவள் அந்த குழந்தைகளுக்கு நான் பால் கொடுக்கலன்னு ஆசைப்பட்டா அந்த குழந்தைகளை கூட பாதாள லோகத்திலேருந்து கூட்டுண்டு வந்து அவளை பால் கொடுக்க வச்ச, அவன் நினைச்சது எல்லாத்தையும் நீ நடத்தி கொடுத்த. அவ்வளவு தூரம் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் 18 வருஷம் கிருஷ்ணனை புரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்க. முதல்ல 7 வருஷம் கிருஷ்ணன் இல்லாம கஷ்டப்பட்டான், பிரத்யக்ஷமா வராம 7 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்ச நேரம் காட்சி, கொஞ்ச நேரம் காட்சி கொடுத்து அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். 11 வருஷம் அவனுடைய லீலைகள் தான் காதால கேட்டிருக்கான். அவளுக்கு தெரியும் தன் பிள்ளைன்னு நன்னா தெரியும். ஆனா நந்தகோபர் வரும்பொழுது எல்லாரும் பார்க்க வருவார், எப்பெல்லாம் முத்துரா வந்தாலும் நந்தகோபர் தேவகி வசுதேவர் பார்த்துட்டு போவார். அப்பெல்லாம் நந்தகோபரே உங்க பிள்ளை எப்படி இருக்கான் இப்படியே கேட்டு இருப்பா. தன் பிள்ளைன்னு அவளுக்கு நன்னா தெரியும், ரொம்ப நன்னா தெரியும். அதான் ஆச்சரியமே, பலராமன் இவரோட பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா தேவகி பிள்ளைன்னு பல பேருக்கு தெரியாது கோகுலத்திலையும். இப்படி கேட்டுட்டு இருந்தவள் 11 வருஷம் கண்ணனை பார்க்காம கிருஷ்ணலீல கேட்டு கேட்டு, முதல் 6-7 வருஷம் கிருஷ்ணநாமன் ஜபிச்சு கிருஷ்ண தியானம் பண்ணி எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டான். அதுக்கப்புறம் கண்ணன் பிறந்துட்டான், அதுக்கப்புறமா கண்ணன் கிளம்பி போயிட்டான். மீதி 11 வருஷம் சிரவணம்னு கிருஷ்ண கதை கேட்டு 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 வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். இப்படி 17 வருஷம் அதுக்கப்புறமா தான் கண்ணன் வரா. இவ்வளவு கஷ்டப்பட்டவளுக்கு எத்தனை அழகானி கிருப பண்ணி, அவ கூடவே இருந்து எவ்வளவு அனுகிரகம் பண்ணாய், அது போல எனக்கும் கிருப பண்ணிட்டேப்பா. ஆச்சரியமா, பிரம்மாவுக்கு ஒரு குழந்தை எப்படி எல்லாம் கிருப பண்ணணுமோ அது மாதிரி கைங்கரியம் பண்ற மாதிரி இல்லவா பண்ணிட்டா, என்னை காப்பாத்திட்டியடாப்பா அப்படின்றா. அடுத்து எந்தெந்த விதத்துல காப்பாத்தினான்னு அவளே சொல்லிக்கிறா, இவ்வளவு தூரம் என்ன காப்பாத்திருக்கியப்பா. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பத்தி பேசுறோம், ஆனா அந்த கஷ்டங்கள்ல சுவாமி காப்பாத்தினான்றது மறந்து போயிடுறது நமக்கு, அதுதான் நம்ம கிட்ட பெரிய ஒரு டிராபேக். கஷ்டப்பட்டோன்றது நன்னா ஞாபகம் இருக்கு, ஏதோ சில சில விஷயங்கள்ல மட்டும் பகவான் காப்பாத்திட்டான் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு. எல்லா கஷ்டங்கள்லேருந்துமே சுவாமிதான் நம்மளை காப்பாத்திருக்க. எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ சிரமங்கள், புத்தியினாலையும் சரீரத்தினாலையும் எவ்வளவோ கஷ்டங்கள். அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிறதே பரம கஷ்டம், இந்த கர்ப்பத்தை விட்டு வெளில வர்றதும் பரம கஷ்டம். பார்த்தோம்னா இந்த அம்மாவுடைய நாபிக் கமலம் இருக்கு பாருங்கோ, அந்த இடத்துல எல்லா பாக்டீரியாஸும் உட்காந்துருக்கும். அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த ஜீவன் அந்த பாடுபடுத்தும் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. அந்த அம்மாவோட தொப்புள் கொடி இருக்கு பாருங்கோ, தொப்புள் கொடியில்தான் அத்தனை ஜேர்ம்ஸும் உட்காந்து குழந்தைகளை போய் அந்த டார்ச்சர் பண்ணும். அதனாலதான் கர்ப்ப வாசாதி துக்கம் அப்படின்ற, உலகத்துல பெரிய கஷ்டம் கர்ப்பத்தை இருக்கிறது தான். வெளில வந்த கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் கஷ்டத்தை சேர்த்தியே கிடையாது. கர்ப்பவாசாதி துக்கம், அது எப்ப பசிக்கும்னா தெரியாது. அம்மா சாப்பிடும் போது அதுக்கு ஆகாரம், அம்மா எப்ப சாப்பிடுறாலும் அது வழியா தொப்புள் கொடி வழியா போகணும், அந்த இடத்துலதான் கிடக்கணும். ஒரே இருட்டு, ஒன்னும் புரியாது, சுத்தி வர இவா பேசுறது, இவா சண்டை போடுறது, இவா சிரிக்கிறது, எல்லாம் அது காதல விழுந்துட்டு இருக்கும். ஏதோ பிரகலாதன் அம்மா மாதிரி இருந்தா சத் விஷயம் கேட்பா, இரண்ய கசிப்பு ஒய்ஃபா இருந்தாலும் இங்க பல பல ஸ்திரீகளே இரண்ய கசிப்புவா இருக்கா, இரண்ய கசிப்பு ஒய்ஃபா இருந்து அவ கதை கேட்டான், அவளே இரண்ய கசிப்புவா இருந்தா குழந்தைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க, கர்ப்பவாசாதி துக்கம். அதனாலதானே பெரியவா திரும்ப திரும்ப கதறா, திருமங்கமணன் புலம்பரா, மக்கள் தோற்றக்குறி தோற்றுவிப்பாய் பயப்படுறேன்டான், திரும்பி என்ன திரும்பி இதுக்குள்ள போய் அடைச்சுடாத, அங்க ஒரு 10 மாசம் போராட வச்சிடாத, திரும்பி இந்த மலமூத்திரத்தோட வெள்ள வர வச்சுடாத, அதுக்கப்புறம் இந்த ஆபாச பந்துக்களோட பழக வச்சுடாதேன்னு நெடுங்கர். அதனாலதான் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம். இவ்வளவு பாடுது. இல்ல மனுஷாலா இருக்கிற ஒரு பாடுன்னா மிருகங்களா இருக்கிறது இன்னொரு பாடு வேறு. அதனால இதெல்லாம் பயமுறுத்தர் தான். எல்லா துக்கத்திலிருந்தும் காப்பாத்துறது யாருன்னா சுவாமியா. அதனால ரொம்ப அழகா குந்தி சொல்றா, என்ன கஷ்டத்திலே நீதான்ப்பா காப்பாத்தினான்னு சொல்லிட்டு எந்தெந்த கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தினா அவளே ஒரு ரீகேப் பண்ணிக்கிறா. இவ்வளவு கஷ்டங்கள் எங்க வாழ்க்கையில பாத்துருக்கோம், இத்தனை நீ காப்பாத்திட்டேப்பா. விஷான் மகாக்னி புருஷாத தர்சனாத் அசத் சபாயாம் வனவாச கிருத்ரத மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரத திரௌண்யஸ்திர தச்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதாஹ. விஷா விஷான் மகாக்னி, பீமன் குழந்தையா இருக்கும் பொழுது அவனுக்கு விஷ அன்னம் எல்லாம் கொடுக்கறான். அப்போதுலேருந்தே துரியோதனனுக்கு பீமனை கண்டா ஆகாது. விஷ அன்னம் கொடுத்து கைத்தல கட்டி அவனுக்கு ஜலத்துல வேற போட்டுடுறான். பகவத் கிருபா அப்போதுலேருந்து காப்பாத ஆரம்பிச்சான். சொல்றா குந்தி, என் பிள்ளைகள் இத்தினூண்டு பயிலா இருக்கும், நீ அதே வயசுதான், அன்னைக்கு காப்பாத்த ஆரம்பிச்சா இப்ப கர்ப்பத்துல இருக்கிற என் கொள்ளு பேர் வரைக்கும் காப்பாத்திருக்க. பரீட்சத்தை இப்பதானே காப்பாத்தி இருக்கான். அந்த சுட சுட அவன் காப்பாத்தி முடிச்ச கையோட ஒரு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் நீ வருடா, நல்லபடியா இந்த கஷ்டம் முடிஞ்சது அப்படிதானே தோன்றது. போய் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணான் தோன்றது. கஷ்டம் முடிஞ்சு கொடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த சுட சுட அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஸ்தோத்திரம் பண்றா. அன்னைக்கு காப்பாத்தினாய், பீமனை காப்பாத்தினாய். பீமனை பார்க்கும்போதெல்லாம் கண்ணன் சந்தோஷமா பார்ப்பானா, பீமா அப்படிதான் இருக்காய். விஷம் கொடுத்தது பீமனை பலகீனமாக, ஆனா விஷமே பீமனுக்கு பலமா மாத்தி கொடுத்துட்டான் கண்ணு. அதான் அவ சொல்றா, பீமனுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அஞ்சு பேர்ல. இந்த பலம் எங்கேன்றா வந்ததுன்னா, அவன் விஷம் கொடுத்தாலே அந்த விஷத்தை நீ மருந்தா மாத்திட்டி, ஔஷதமா மாத்திட்டி. நிறைய மருந்துகள் எல்லாம் கொடுக்கற, எல்லாம் விஷம் தானே, எல்லா மருந்துமே விஷமா தான் இருக்கு. ஆனா கிருஷ்ணா உன் பலத்தினாலே அந்த பீமனுக்கு அந்த விஷம் ஔஷதமா ஆயிடுத்து. புருஷாத தர்சனா, எத்தனையோ ராட்சசாள்லாம் பாக்குறா இல்லையா, இந்த வனவா சமயத்தை ஹிடிம்பன் இவாளெல்லாம் பாக்குறா. அந்த சமயத்திலாம் அவர்களிடத்துல இருந்தெல்லாம் கண்ணன் தானே காப்பாத்துறான். அப்போதெல்லாம் நீதாண்டா காப்பாத்தின, எங்க பலத்துல நாங்களா காப்பாத்தின்றோம். பீமன் தன் பலத்தினாலேயா இவர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டான். ஒன்னும் கிடையாது, எத்தனை பேர் அதுவும் இல்லாம அரக்கு மாளிகையில தீயெல்லாம் வைக்கிறான். என்ன பிளான் பாரு. இந்த மாதிரி இந்த காலத்து அரசியல்வாதிகள் பல பேருக்கு மகாபாரதம் தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. அந்த காலத்திலே அழிக்கிறதுக்கு அரக்கு மாளிகை சணல் எதிராக தீப்பிடிக்கக்கூடிய வஸ்துவை கொண்டு ஒரு பில்டிங், அவ்வளவு அழகா ஒரு பில்டிங் கட்டி அதுல அவளை தங்க வச்சு விருந்து உபச்சாரம்னு சொல்லி அதை அப்படியே கொளுத்தி போடுறது என்ன வழி உண்டோ இவ்வளவும் பண்ணிருக்க. இவா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கா, இவா இதை பத்தி தெரியாமலே இருக்கா. அதான் அதிசயம். பஞ்ச பாண்டவர்களுக்கோ குந்திக்கோ இவாள் ஒரு பிளானும் அவளுக்கு தெரியாது. இவ பாட்டுக்கு போறான். ஆனா இந்த விஷயத்தை வித்ரருக்கு பகவான் புரிய வச்சு வித்ரர் மூலமா இவாளுக்கு சொல்ற, காட்டு தீ வரும்பொழுது பூமிக்கு கீழே இருக்க ஜந்துக்கள்லாம் தப்பிச்சுடும் அப்படின்னு சொல்றார் வித்ரர். யுதிஷ்டர் பாக்குறார், இதையும் இப்ப சொல்றார் சித்தப்பா, சம்மதமே இல்லாம சொல்றாரு. சொன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு கேட்டுட்டு போயிடுறார். காட்டு தீ வரும்பொழுது பூமிக்கு இருக்கிற ஜனங்கள், பூமிக்கு இருக்கிற ஜந்துக்களுக்கு கஷ்டம் இல்லைன்னுட்டார். இதை யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் சுரங்கப்பாதை வெட்டி கீழே போயிடுறான். இந்த மேல தீ எரியும் பொழுது இவாளுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும். குந்தி அப்புறமா விசுரர் எப்படிதான் அப்படி சொன்னாலும் அப்ப யோசிக்கலாம், கண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான். அன்னைக்கு மட்டும் கண்ணன் மட்டும் விசுரனுக்கு இதை சொல்லி கொடுக்கலன்னா விசுரன் நமக்கு சொல்லியிருக்க மாட்டார். தீயில எரிஞ்சு போயிருப்போம், தீயில எரிஞ்சு போயிருப்போம். அப்ப அப்படி காப்பாத்தினேடா பெரிய அரக்கு மாளிகை தீ. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, குழந்தையா இருக்கும் விஷம் கொடுத்துருக்கா, அரக்கு மாளிகை தீ வச்சிருக்கா, இதில்லாதபடி இந்த அசுரப்பையெல்லாம் வந்திருக்கா, இத்தனையும் அசத் சபாயம். அடுத்து சொல்ற அசத் சபாயம், அசத்துக்களுடைய சபை. ரொம்ப அழகான வார்த்தை, இதுக்கு மேல சபையை வர்ணிக்கவே வேண்டாம். அசத் சபை, சத் சபைங்கிறது சத்தங்கம் இல்லையா, அந்த மாதிரி அசத் சபையா, அசத்துக்கள்லாம் நிறைந்த சபையிலேருந்து எங்க குலமானத்தை காப்பாத்தினேன். ஒரு கால அன்னைக்கு மட்டும் திரௌபதி நிர்வாணமா நின்றுந்தானே, அதுக்கப்புறம் வாழ்ந்திருப்பான், நடைப்பணமா தானே வாழ்ந்திருப்பான். எவ்வளவு பெரிய அவமானம் எங்களுக்கு வந்திருக்கும், இப்பயே பெரிய அவமானம் தான் அது. ஆனா அந்த இதுல எங்களுடைய குல கௌரவத்தை யாரும் காப்பாத்தல, எங்களாலையும் காப்பாத்திக்க முடியல. நீ ஓடி வந்து காப்பாத்தின, கடன்பட்டவன் மாதிரி நீ அல்லவா ஓடி வந்தாய். அந்த அசத் சபையில, அசத் சபாயாம் வனவாச கிருஷ்ணத்தகர் வனவாச, எவ்வளவு பாடுபட்டா துர்வாசன் எல்லாம் அனுப்பிவிடுறான், அப்ப கூட விடமாட்டேங்கிறான் துரியோதனை. வாழ் அழிச்சு போட்டுட்டு தான் மறுவேளன் ஒரே லட்சியத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த வனவாசத்துல கூட துர்வாசர் வரா, சாப்பிட்டு முடிச்சவன வர திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கவிழ்த்து வச்சாச்சு. இது சார் எப்பொழுதும் போல சாப்பிடணும்னா கட்டாயம் சாப்பிடறாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு குளிக்க போயிட்டார். 30-40 சிஷ்யாலோட வந்திருக்கார். இவாளே வனவாசத்துல இருக்கார். திரௌபதி பார்த்தா கோவிந்தா அடியேன்னு வந்துட்டேன்னு கண்ணன். அந்த உடனே திரௌபதி சொல்றா, கிருஷ்ணா இந்த மாதிரி துர்வாசர் வந்துட்டார், நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, அக்ஷய பாதத்தை கவுத்து வச்சாச்சு, இது சார் எப்பொழுதும் போல சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அவருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி குளிக்க போயிட்டார். அனுஷ்டானம் மத்தியானிகம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார். அவர் நீரி வரலாம் புலம்பின்னு இருக்கா கண்ணன் சொல்றா, அதெல்லாம் அப்புறம் அதுக்கு வேண்டி ரொம்ப பசிக்கிறது சாப்பாடு கொடுன்றான். திரௌபதி சொன்னா, கஷ்டம் கஷ்டம் ஓங்கிட்டு வந்தா நீயே கஷ்டமா வந்து நிக்கிறாய். சாதாரணமா சொல்லுவா, கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா இன்னொரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடித்தான் அப்படின்வா. அந்த மாதிரி கஷ்டம்னு ஒன்ன கூப்பிட்டா நீயே ஒரு கஷ்டமா வந்து நிக்கிறியா, அதெல்லாம் அப்புறம் நீ பசிக்கிறது முதல்ல சாப்பாடை கொடுன்றான். கேண்டா கிருஷ்ணா நான் உபன்யாசமா பண்ணிட்டு இருக்கேன், சின்சியரா கேட்டுவிட்டு பசிக்கிறது அண்ணம் தான் கேட்கிறியே, சும்மா இருடி, முதல்ல அக்ஷய பாத்திரத்தை கொண்டா. கிருஷ்ணா நான் சொல்றேன், கவித்து வச்சாச்சு, அலம்பி சுத்தமா கவித்து வச்சாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் சுத்தத்தை பத்தி கொண்டான்னுட்டான். ரசிகர்கள் நின்னா பாத்திரம் எங்களை மாதிரி அலம்ப முடியாதுன்னு, அது ஓரத்துல அப்படியே கரையே உட்கார்ந்துதான் இருக்கும். பல வீடுகள்ல பார்த்தோம்னா நமக்கு நின்னா தெரியும். பல ஆண்கள்ல நான் வரும்பொழுது வீடே கிளீன் பண்ணுவான். சார் அதுக்காக நான் வரப்போறேன்னா கடகட கடகட கடன்னு கிளீனிங் போடும். அது பாம்பேலாம் ரொம்ப சின்ன வீடு தானா, இருக்கிறத எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல போட்டு ஸ்கீனை போட்டு வச்சுருவாங்க. இப்ப ஸ்கீனுக்குள்ளதான எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னு அப்படியே கடகட கடன் கிளீன் பண்ணி வச்சுடுவான். அந்த மாதிரி கண்ணன் சொல்ற முதல் அக்ஷய பாதத்தை கொண்டான்னு ஏண்டா சொன்னா, கேட்க மாட்டியாடா கண்ணா, என்ன டென்ஷன், நீ பாட்டு விளையாடிட்டு கூட எப்ப பார்த்தாலும் விளையாடுறான்ற. திரௌபதி கோச்சிக்கிறான், காப்பாத்த வந்த இடத்துல கோச்சிக்கிறான், எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். நீ கொண்டாயேண்டி சொன்னா கேளுன்றான். அழகா கொண்டு வந்தத பாரு அப்படின்றான். உடனே கண்ணன் பாத்திரம் திருப்பி தோ பார் அப்படின்றான். உள்ள ஒரே ஒரு பருக்க ஒரு கீரை ஊட்டின்னு இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க, அலம்பின பாத்திரத்துல ஒட்டின் இருக்கிற பருக்க நமக்கு யாராவது அப்படி கொடுத்தா சாப்பிடுவோமா? அலம்பின பாத்திரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அலம்பின பாத்திரத்துல ஓரத்துல ஒட்டின் இருக்கிற ஒரு பருக்க ஒரு கீரை எப்படி ஒரு நிவேதனம் பாருங்க. அப்ப திரௌபதியுடைய பக்தியை கவனிச்சுக்கோங்க. அவ அன்னைக்கு கோவிந்தா புண்டரீகாட்சா சொன்னதனுடைய பலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அத்தனை விசேஷம் உடனே தோபா அப்படின்னு எடுத்து அப்படி வாயில போட்டுக்கலாம். திரௌபதி அன்னிலேருந்து யோசிச்சு யோசிச்சு பாக்கிற ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் இப்படி பாத்துக்கலாம். நிஜமாவே பருக்க இருக்கா இல்லையா? அன்னைக்கு எப்படி அந்த பருக்க வந்து அவளுக்கு இனி வரைக்கும் புரியவே இல்லை. இவன் சங்கல்பத்தினாலே வந்தது. ஏன்னா அவ்வளவு நன்னா தேய்ச்சி அலம்பக்கூடியவள் தான் திரௌபதி. பண்ணக்கூடிய காரியங்கள்ல மகாசத்தையோட பண்ணக்கூடியவள். ஆனா அவளுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு எல்லார்டையும் காட்டுறான், பருக்க இருக்கா கீரை இருக்கா, பருக்க இருக்கா கீரை இருக்கா, பருக்க இருக்கா கீரை இருக்கான்றான். அன்னிலிருந்து கீரையை பார்த்தாலே திரௌபதி கிருஷ்ணான்னு தோண்டி போயிடுறான். எல்லாமே பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலான், இந்த பச்சை நிறம் தோன்றுறதையே நந்தலாலான்ற மாதிரி எத்தனை தடவை திரௌபதி விஷயம் கேட்டுக்கள். கீரையை பார்த்து கிருஷ்ணன் தோணிருக்கா? என்னைக்கா கீரை சமைக்கும் போது கிருஷ்ணான்னு கீரையை கொடுத்துருக்கேளா? எல்லாம் உங்களுக்கு பிடிக்கொண்டதையா நான் பாதாம் கீரையெல்லாம் தான் கொடுப்பேன். சுவாமிக்கு அழகா கீரையை கொடுப்போம்னு யாருக்காவது தோணிருக்கா? எனக்கு தெரிஞ்சு திரௌபதிக்கு அப்புறம் யாரும் கீரை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. யாரு யாருமே கீரை இருந்தாடா கிருஷ்ணான்னு கீரை அல்லவா கொடுக்கணும். கண்ணன் ரசித்து சாப்பிட்டான், மகாபாரதத்தை ப்ரூஃபே இருக்கு. அவ்வளவு அழகா ஒரு பருக்கையும் இன்னைக்கு யாராவது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு ஒட்டின் இருக்கும். என்னைக்காவது ஏதான பார்த்துட்டு எங்க காலத்துல ஒரு பருக்கையை பார்த்தனா முதல்ல எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும். அந்த ஒரு பருக்கை எடுத்து இப்படி பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஒரு பருக்கை தானே கண்ணனுக்கு நிவேதனமாச்சு, இந்த ஒரு பருக்க தானே திரௌபதியும் குடும்பத்தையுமே காப்பாச்சு. அந்த ஒரு பருக்க தலைவங்க ஒரு பருக்க கீழே விழுந்தா கூட பதறும். இந்த ஒரு பருக்க தானே கிருஷ்ணனுக்கு நிவேதனமான பருக்க. ஆனா ஒரு சாத்து எடுத்துதான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு இல்லையா? அந்த ஒரு பருக்கை கண்ணன் சாப்பிட்டான். ஒரே ஒரு கீரை இலை, ஒரு கீரை இலைக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. அப்படி அந்த வனவாசத்துல கண்ணன் அதை சாப்பிட்டுட்டான். சகல ஜீவராசிகளும் திருப்தி ஆகட்டும்னுட்டான். அனுஷ்டானம் பண்ணிட்டு இருவாருக்கெல்லாம் வயிறு ரொம்ப ஏப்பம் வருது. கண்ணன் சும்மா இல்லாம பீமனை போய் நேரமா எடுத்துட்டு கூட்டுண்டு வான்னு அனுப்புறாரு. பீமனை வேற அனுப்புற சாப்பாடுன்னு அவனை தான் அனுப்புறான், வேற யாரும் அனுப்பப்படாது. ஏன்னா அவனுக்கு யாராவது சாப்பிடணும்னா கோவம் வந்துடும். நன்றாக சாப்பிடணும் அதை விட கோவம், திட்டே இருப்பான். தண்டத்துக்கு சாப்பிடணும், உண்மையை சாப்பிட தெரியலையே அப்படின்னு அவன மாதிரி சாப்பிடணும் எதிர்பார்ப்பான். அப்ப இவன் போய் கூப்பிட்டவன துர்வாசர் அவ சிஷ்யாலாம் தலைதறிக்க ஓடுறாளாம். தலைதிரிக்க ஓடுறாள், சாப்பிடுறேன்னு பயமுறுத்த வந்தவர் அவர் பயந்து ஓடுறார், தலைதிரிக்க வேண்டாம் வேண்டாம், ஏன்னா அவ கூப்பிட்டு போகிறேன்னு அபசாரம் ஆயிடுமா. அதனால தலைதிரிக்க துர்வாசோன்னு ஏப்ப விட்டுட்டு சொல்றாராம், சிஷ்யா எனக்கு என்னமோ வயிறு ரொம்பினாமா இருக்கு, எனக்கு பதில் நீங்கெல்லாம் சாப்பிட்டு குருவே நாங்களே எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு இருக்கோம், உங்ககிட்ட எங்க வயிறு ரொம்பினா போலதான் இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு, சாப்பிடவே இல்லை ஆனா சாப்பிட்ட திருப்தி வந்துடுத்து மனசுல, வயிற்றுல சாப்பிட்ட திருப்தி வந்துடுத்து, அச்சுச்சோ இப்ப அங்க போனா சாப்பிடலாம் பீமன் திட்டுவானே அப்படின்னு சொல்லுவோம், பீமன் வந்துட்டான் சாப்பிட வாங்கோ அப்படின்னு கண்ணன் வேற காத்துட்டு இருக்கான் அல்லறி அடிச்சுட்டு ஓடினான். அப்ப தலைக்கு மேல வந்த கத்தி சரியா துர்வாசருக்கு அன்னம் கொடுக்கலன்னா சாபம், அப்பொழுது அழிஞ்சு போயிருப்பாவா, அந்த சாபத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டான். துரியோதனன் பிளான் பண்ணி அனுப்பியிருக்கான், அவ்வளவு மாஸ்டர் பிளான் அவன் பண்ணா, கண்ணன் அதுக்கு மேல ஒரு பிளான் பண்ணிருக்கான். குந்தி சொல்றான், எங்க வாழ்க்கைக்கு நாங்க பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம பண்ணிட்டியாதா கிருஷ்ணா, பார்த்து பார்த்து ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து நாங்க சாப்பிட்ட மிச்சம் மீறி ஒற்றின்றிருக்க ஒரு பருக்கை அதுக்கு இந்த கிருபை பண்ணிட்டேப்பா, வனவாசம் அஜ்ஞாதவாசம் வாழறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இவ்வளவு பிருகநிலையா ஆக்கி அர்ஜுனனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணி எத்தனை விசேஷம், இவ்வளவுக்கு நடுவுல நாங்க ஜீவிச்சு இதுக்கப்புறம் ஒரு மகாபாரத யுத்தம் அதுல ஒரு சாரத்தியம் பண்ணி இத்தனை பண்ணி எங்களை காப்பாத்திருக்கே, என்ன கை மாறி என்னால பண்ண முடியும், ஒன்னா ரெண்டா ரொம்ப செலக்ட் பண்ணி சில விஷயங்களை மட்டும் சொல்றா. அதான் அழகா சொல்றா, வனவாச கிருச்சரத மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரத திரௌண்யஸ்திரத சாஸ்ம, ரொம்ப அழகா சொல்றா, நிறைய யுத்தம் நடக்கிறது, அந்த மகாபாரத யுத்தமே பெரிய யுத்தம், நிறைய மகாரதர்கள் பீஷ்மர் இவாள்லாம் மகாரதர்கள், அந்த மாதிரி ஒரே சமயத்துல பல ஆயிரக்கணக்கான வீரர்களோட சண்டை போடுற அளவுக்கு பலம் இருக்கிறவாளதான் மகாரதர்கள் அதிரதர்கள், இந்த பேருக்கெல்லாம் இத்தனை பேரோட சண்டை போட கெப்பாசிட்டி உண்டையவான் அர்த்தம், அப்படிப்பட்ட மகாரதர்கள் கிட்ட இருந்தா எங்களை காப்பாத்துட்டே துரோணர்லாம் ஜெயிக்கவே முடியாது, பீஷ்மர்லாம் பரசுராமரே தோத்து போன ஒரு விஷயம், அவ்வளவு பெரியவர் பீஷ்மர், பீஷ்மரே பஞ்சபாண்டவர்களை வதம் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ண வச்சுட்டான் கண், இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமாகவும் சாரத்தியம்னு வேற முன்னாடி உட்கார்ந்துட்டு அத்தனை அம்பையும் தன் மேல வாங்கிக்கலாம். இன்னைக்கும் பார்த்த சாரதியை பார்த்தோம்னா திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி உற்சவ மூர்த்தி, மூலவர் பேர் வெங்கட கிருஷ்ணன், உற்சவர் பேர் பார்த்த சாரதி, பார்த்தசாரதி முகம் முழுக்க அப்படி அம்ம தழும்பு மாதிரி இருக்கும், பெரியவா சொல்றா பீஷ்மர் போட்ட அம்புகளுடைய வடுக்கலாம் அந்த வடு, அப்படியே நிஜமாவே பார்த்தோம்னா டக்குனு தூக்கி வாரி போடும் சுவாமியுடைய அந்த உற்சவ மூர்த்தி, எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியாது, முகமே ஒரு ஷேப்பே கிடையாது, இப்ப ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இல்லாடி மலையப்ப சுவாமி முகமெல்லாம் அவ்வளவு நல்லா பளிச்சுன்னு பிரசன்னமா நல்லா முழு 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 இருப்பார் பார்த்தாதி கூட, அப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த முகத்துல பார்த்தோம்னா அந்த அம்மாவோட உடம்போட முகம் முழுக்க ஒருத்தருக்கு இருந்தா அப்படி இருக்கும், அதை விட பயங்கரமா இருக்கும், ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், வடுவழகன் தான் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, வடுவழகன் புன்னகை மன்னன்னா வரதராஜன், வடுக்கு அழகன்னா பார்த்த சாரதி, அதனால ஆனா முழுக்க 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 பீஷ்மர் போட்ட அம்பா, அத்தனை அம்பும் உடம்புல வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும், அர்ஜுனன் சண்டை போன் இருக்கான், இங்க ஒரு அம்பு தைக்கிறது இங்க ஒரு அம்பு தைக்கிறது தொடையில் அம்பு தைக்கிறது, பகவான் அழகா போறான் யுத்தம் எல்லாம் முடிச்சு துவாரகா போறான்ல, ருக்மிணி எல்லாம் பாக்குற என்னாச்சு சுவாமி உடம்பு முழுக்க என்ன இவ்வளவு வடுவா இருக்கு, அது பீஷ்மர் போட்டது துரோணர் போட்டது உங்க மேல ஏன் போட்டா, என் மேல எங்க போட்டா, அர்ஜுன் மேல போட்டா நான் வாங்கிட்டேன்னு அத்தனை அவன்தான் வாங்கிக்கிறான், அதனாலதான் கடைசி நான் சொல்றேன் அர்ஜுனன் முதல்ல நீ இறங்கடான்றான், டெய் சரியா சொல்லணும்னா சாரதி இறங்கின பிறகு ஒன்னு சாரதி தோல் மேல கால் வச்சு இறங்குவா, அவன் கை கொடுக்கணும் கையை பிடிச்சிட்டு இறங்குவா, அப்படிதான் ருட்டீன், அதெல்லாம் ஒரு மரியாதை, அர்ஜுனன் அந்த கெத்தா சொல்ல முதல்ல நீ இறங்க கிருஷ்ணான்றான், இன்னைக்கு நீ தான் இறங்கணும்ன்றான், கடைசியில அர்ஜுனன் இறங்குறான், கிருஷ்ணன் இறங்கின உடனே ரதம் தீ பிடிச்சு எரியர் தக்க 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 தகன்னு, அர்ஜுனன் எடுங்கிறான், என்ன கிருஷ்ணா என்னமோ நீ உன் பலத்தினால காப்பாத்தினு நினைச்சியா பயலே, இத்தனையும் நான் வாங்கி வச்சுட்டு இருந்த இவ்வளவு நாளா அது எரியாம ஜாகிரதையா பிடிச்சி வச்சிருந்தான் அத்தனை அம்பையும், ரகசியமா அந்த அஸ்திரத்தினுடைய பலம் இருக்கும் இல்லையா, அம்பு கீழே விழுந்துருச்சு அந்த அஸ்திரத்தினுடைய மந்திர பலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டுறேன், இன்னைக்கு அதை அத்தனையும் சேர்த்து கொடுக்குறேன் தக்க தக்க தக தகன்னு எரியறான், எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கோங்க, குந்தி சொல்றா நாங்க கஷ்டப்பட்டோம் நீ தான் கஷ்டப்பட்ட, நாங்க ஒரு துளி கஷ்டப்படல, இத்தனை கஷ்டத்தையும் தனி ஒருவனா நின்று வாங்கின்றவன் நீ, நாங்க வாங்கிக்கவே இல்லைப்பா, நாங்க என்ன கஷ்டப்பட்டோம், இவ்வளவு பெரிய மிருதே 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 அநேக மகாரதாஸ்திரத திரௌண்யஸ்திர தச்சாஸ்ம திரௌண்யஸ்திர திரோணனுடைய பிள்ளை அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் ஆரம்பத்து பீமனுடைய இளவயசிலேருந்து பரிஷத்தை காப்பாற்ற வரைக்கும் சொல்லிட்டார். இந்த திரௌண்யஸ்திர இந்த அஸ்வத்தாமன் விட்ட அஸ்திர வரைக்கும் காப்பாத்திட்டேடா கிருஷ்ணா, நான் எதா பண்ணுவேன் ஹரே அபிரக்ஷிதா, எப்பவாதாலும் காப்பாத்திட்டே இருக்கியேடா, என்ன ஒரு கிருப, என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே கைய கூப்பிண்டா. விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். இதுதான் ஹைலைட். குந்தி ஸ்துதியில என்ன முதல் தடவைலாம் படிச்சுட்டு நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்ந்து எப்படி இப்படி எல்லாம் கேட்க முடியறது. என்ன ரொம்ப பாகவதத்திலே என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு ஸ்லோகம், இந்த தைரியமா யாரும் கேட்டதில்லை. எல்லாரும் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றா ஸ்துதி பண்றா குறைச்சல் கிடையாது, ஆனா கஷ்டத்தை குடுன்னு ஒரு ஸ்தோத்திரம் நடுங்கி போயிட்டது நல்லா. அதுவும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வர்ணிச்சிருக்கா, பீமன்லேருந்து பரிசுத்த வரைக்கும் அவளுடைய இளவயசிலேருந்து ஆரம்பிச்ச கஷ்டம் அவ கொள்ளுபாட்டி ஆயாச்சு. கொள்ளுபாட்டி ஆன காலத்துல கண்ணன் கிளம்பும் பொழுது கிருஷ்ணா இவ்வளவு நாள் கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னும் நிறைய கஷ்டத்தை கொடு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் போல இதை விட ஜாஸ்தி கூட கொடு காத்துன்னு இருக்கேன். கண்ணனே பயந்து போயிட்டான் கேட்டுட்டு, நம்ம பயப்படுறது என்ன, கண்ணன் பயந்துட்டான், யுதிஷ்டரா நடுங்கிட்டார், மறுபடியும் முதல்ல இருந்தான், இப்பதானே எல்லாம் முடிஞ்சு அப்பாடான்னு நிம்மதியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம், குழந்தை குட்டிகளோட பேரன் பிள்ளைகளோட நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இவன் அம்மாவா யார் இவ, மறுபடியும் எனக்கு முதல்ல இருந்து கஷ்டத்தை கொடு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அப்படின்னு கேட்கிறான். பீமன்லாம் நடுங்கி போயிட்டான், திரௌபதி வச திரும்பி யாரா போனதே உருவாலாம், இவ திரும்பி இப்படி கேட்கிறாளே. விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு, ஜகத்துக்கே குரு. இவன் நினைச்சான ஒரு கஷணத்துல கஷ்டமே இல்லாம பண்ணிடுவான், இவன் தான் இவ்வளவு கஷ்டங்கள் இவாளை பாதிக்காம பார்த்துட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்ததுன்னு சொல்றோம், ஒரு கஷ்டமும் வரல. ஒரு விவசாயி இருந்தான், அவனுக்கு அப்பப்ப ஒரு சொப்பனம் வரும், சொப்பனத்துல அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில போவான். அவன் போகும்போதெல்லாம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு தடயம் தெரியும், அந்த தடயத்தை தொடர்ந்து இவன் நடந்துட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சித்தியில அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு, அந்த மொத்தையடி பாதையில அவன் நினைச்சான் இது பகவானோட பாதம், பகவான் வழி காட்டான், அவன் பின்னாடி நான் போறேன் அப்படி நினைச்சுட்டே போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில பெரிய கஷ்டம் வந்துருக்கும், அவனுக்கு கஷ்டம் வந்துடுச்சும் இப்பவும் சொப்பனம் வருது, ஆனா ஒத்தையடி பாதையில ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தெரியறது, கூட இன்னொரு ஜோடி அடையாளம் தெரியல, பின்னாடியே நடந்து போற அடையாளம் ரொம்ப வருத்தம். சார் கடவுள் கஷ்டமான சமயத்தை நான் விட்டுட்டு போயிட்டார், இருந்ததுனால இது நியாயம் இல்லை, பகவானே இது நியாயமானு கேட்டுட்டான் ஒரு நாள் சொப்பனத்துல. அத பகவான் சிரிச்சார், சரி இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தேன்னு எப்படி முடிவு பண்ணா, இப்ப இல்லேன்னு எப்படி முடிவு பண்ண. உடனே அவன் சொன்னான், முதல்ல ஒரு ஜோடி கால் தெரியும், அப்புறம் நான் நடப்பேன், திரும்பி நான் பார்ப்பேன், அப்ப ரெண்டு ஜோடி காலோட தடயம் தெரியும், சோ அப்ப நீ இருந்தேன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது, அதனால நீ இருந்தேன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. சரி இப்ப ஒரு ஜோடி தாள் இருக்கிறதுனால இப்ப எப்படி முடிவு பண்ணேன்னு கேட்கிறார் பகவான். அப்பவும் சொல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இப்ப நான் திரும்பி பார்க்கறேன், நடந்து போற வழி அதே சொப்பனை வருது, ஆனா நடந்து போன வழியை திரும்பி பார்த்தா ஒரு ஜோடி காலுடைய தடயம் தான் தெரியறது, என்னோடது மட்டும்தானே இருக்கு, உன்னோடது இல்லையே அப்படின்னு விட்டான். இப்ப பகவான் சிரிச்சான், அந்த ஒரு ஜோடி கால் தடயம் உன்னோடது நீ எப்படி முடிவு பண்ணா, இல்ல பின்ன நான் தானே நடந்தேன் குழந்தை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டுறாராம். பகவான் இவனை தோல்ல தூக்கிண்டு சுவாமி நடக்கிறான், எப்படி கருடன் பெருமாளை தூக்கி நடக்கிறாரோ அது போல கஷ்டமான சமயங்கள்ல சுவாமி நம்மள தன் தோல்ல தூக்கி வச்சுண்டு அவர் நடக்கிறார், அவர் தான் நம்மளையும் சுமந்துண்டு நம்முடைய கஷ்டத்தையும் சுமந்து நடக்கிறார். அதனால நீ பார்த்த ஒரு ஜோடி கால் உன்னோடது இல்லப்பா ராஜா, என்னோடது அப்படின்னு. அந்த மாதிரி குந்தி சொல்றா, இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம் நல்ல பட்ட கஷ்டத்தை ஒரு விடிவு வந்துடுதுன்னு, இப்ப சொல்ல பட்ட கஷ்டம் போதாது இன்னும் நிறைய கொண்டான்ற, அது ஜெகத்குரோ அப்படின்றா, நீ ஜெகத்துக்கு குருடா, இவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்து காப்பாற்ற உன்னால முடியும்னா இனி கஷ்டங்களை உன்னால கொடுக்க முடியும், அதனால விபத சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. நிஜமாவே எப்பயாவது ஒரு கஷ்டமான தசை இல்லாட்டி மனசு துக்கமா இருக்கு, பாரமா இருக்கு, கவலையா இருக்குன்னா அந்த சமயத்து இந்த ஸ்லோகத்தை ஜெபிங்க. நிஜமாவே அப்படி ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும். என்னோட சுய அனுபவத்துல நான் சொல்றேன், எப்பெல்லாம் என்னடா தாங்க முடியலேன்னு பொழுது ஓ இந்த ஸ்லோகத்தை சொன்னா இன்னும் கூட கொடு பாத்துக்கிறேன், ஒரு தைரியம் இங்கிருந்தோ வரும். விபத்தக சந்துனக, விபத்து எங்கெல்லாம் முடியுமோ ஆபத்துக்கள் விபத்துக்கள்லாம் விதவிதமா விதவிதமா கொடுத்துட்டே இரு. விபத்தக சந்துனக சஸ்வத் எப்பொழுதும் தத்ர தத்ர ஜெகத்குரு, எங்கெல்லாம் முடியுமோ காத்தால எழுந்து அப்படி பல் தேக்க போனா தண்ணி இல்லாம போயிடும், தண்ணி வரலையே அப்படின்னு போய் மோட்டர் ஆன் பண்ணா கரண்ட் போயிடுறோம், கரண்டே போயிடுச்சு, என்னடா பல் தேக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு அப்படியே கோவத்தை உட்கார்ந்து நிற்கணும். அப்ப யாராவது உங்களால தண்ணி இல்லையா எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொடுக்கணும், அப்ப உன்னுடைய கிருப்பை எனக்கு தெரியும். அதானே சுகம், அதானே அற்புதம், எத்தனை விசேஷம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு வழி காட்டுவான் இல்லையா அவன், இதெல்லாம் தெரிஞ்சுதானே பார்த்துட்டுதானே இருக்கான், பார்த்துட்டுதானே இருக்கான், பார்த்துட்டுதானே இருக்கான். பல சந்தர்ப்பங்கள் நமக்கு எதாவது லேட் ஆகும், இங்க டிராபிக் ஜாம்ல மாட்டிப்போம், ஆனா அதுவே பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய உயிரை காப்பாத்தி விட்டுருக்கு, நமக்கு அது தெரியறது இல்லை. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்வின் டவர் இடிச்சா பாருங்க, இந்த ட்வின் டவர் அந்த ஃபிளைட் விட்டு இடிச்சா இல்லையா, அது நிறைய பேர் பொழைச்சுட்டா. அந்த பொழைச்சவாள்லாம் ஆபீஸ்ல இருக்கவாள்லாம் மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசினாங்க, அங்க சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அவ கேக்குறா அன்னைக்கு அவ யாரெல்லாம் பிழைச்சாலும் அவெல்லாம் லேட்டா வந்தா, லேட்டா வந்ததுனால அந்த ட்வின் டவர்ல அவ ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம் போகல, அதுக்கு முன்னாடி அந்த ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்துருச்சு யூஎஸ்ல, அந்த ட்வின் டவர் இடிஞ்சு விழுறது இல்லையா. அப்ப அவெல்லாம் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கா, நீ ஏன் லேட்டா வந்தா, நீ ஏன் லேட்டா வந்தா, எல்லாம் சில்லி ரீசன்ஸ். அப்ப சொல்றாங்க, என் போனது சாக்லேட் கேட்டு ரொம்ப அடம்பிடிச்சது, சாக்லேட் வாங்க போனேன். இன்னொருத்தன் சொன்னா, அப்பதான் இறங்கும் பொழுது என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டா கோவத்தை அப்படி சண்டை போட்டுட்டு வெளில வந்தேன், அதனால லேட் ஆச்சு. இன்னொருத்தன் சொன்னா வண்டி ஏறின, வண்டி ஸ்டார்ட் ஆகல சரின்னு சொல்லி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வண்டியை பிடிச்சிட்டு வந்தேன். அவாவா சொன்ன ரீசன் எல்லாமே இரிட்டேட் பண்ற ரீசன். ஒருத்தன் சொன்னா அன்னைக்கேன்னு பார்த்து சிக்னலை விட்டுவிட்டு நின்றுட்டு இருந்தேன், அந்த ஒரு 30 seconds உயிர் புறச்சிருக்கு. இந்த 30 seconds இவன் நின்னா பாருங்க, அதுக்குள்ள டிராபிக் ஜாம் ஆயிடுது. அதுல அவன் சொன்னான் அந்த 30 seconds டிராபிக் ஜாம்ல நான் மிஸ் பண்ணேன். இன்னொரு அப்பதான் ஒருத்தன் குறுக்கல வந்தா, அவன் என்ன திட்டினா நான் அவனை திட்டினா சண்டை போடு, ரொம்ப சில்லி ரீசன்ஸ். நம்ம சாதாரண எதெல்லாம் நம்மள இரிட்டேட் பண்ணி டேவே மோசமா போச்சு, நீ காத்தால ஒண்ணுமே சரியில்லைன்னு அந்த ரீசன்ஸ் தான் அவ உயிரை அன்னைக்கு ட்வின் டவருக்கு போகாம காப்பாத்திருக்கு. அவ அத்தனை பேரும் அசந்து போனான், இந்த கான்வர்சேஷனே வந்தது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. நியாயமான காரணங்கள், அநியாயமான காரணங்களே கிடையாது, ரொம்ப நியாயமான காரணங்கள். சத்தியமா சொல்றேன், அத்தனை நியாயமான காரணங்கள் உண்டு. நான் இன்னைக்கு எழுதி கூட வாட்ஸ்அப்ல திருக்கோளை பெண்களை ரகசியம் முடிக்கும் போது நினைச்சேன், அன்னைக்கு மட்டும் கருத்து வழி வரலன்னா வாட்ஸ்அப்ல ஒரு சத்தங்கமே நான் பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்கு திருக்கோள பெண்கள் ரகசியம் முடிச்ச நேதி கூட ஒரு சொன்ன, அக்டோபர் 22 ஆரம்பிச்சாலும் அவ டேட் அனுப்புற, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவ குருஜி அக்டோபர் 22 விஜயதசமிக்கு நீங்க ஆரம்பிச்சது நேத்தி முடிச்சே இவ்வளவு விஷயங்கள் நாங்க கேட்டோம், அத்தனை இம்பாக்ட் அவ சொல்லிதான் எனக்கே டேட் தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த கழுத்து வழி ஒண்ணு வரலன்னா வாட்ஸ்அப் சத்சங்கம்ன்ற ஒரு விஷயம் சத்தியமா வந்திருக்க நிச்சயமா. அத நான் இன்னைக்கு கழுத்து வழி தான் சொல்லிட்டு இருக்கேன், சத்தியமா சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கும் திருவேசநல்லூர் அப்படின்னாலே ரைட் அப்படின்னு ஞாபகம் வரும். இன்னைக்கு ரெண்டு பேரும் நான் கடன் பட்டிருக்கேன், ஒன்று திருமணிச்சு ஆழ்வார், இன்னொரு திருவேசநல்லூர் ஐயாவார். நமக்கு கால் வலியை காட்டி கொடுத்தா என்ன சந்தோஷம். இந்த வயசுன்றனால உடம்பு தாங்கித்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிஞ்சது, வெளில வர முடிஞ்சது. ஒரு 70 வந்திருந்துன்னா என்னை முடக்கி போட்டிருக்கோம், சத்தியமா சொல்றேன். 70 வந்திருந்துன்னா தாங்கியிருக்காது, உடம்பு தாங்கியிருக்காது, ட்ரீட்மெண்ட்டும் தாங்கியிருக்காது, முடக்கி போட்டிருக்கும். ஏதோ ஒரு 40 அந்த அதுவும் அபாயத்துக்கு நல்லதான் எனக்கு அப்படி நம்பி கான்பிடன்ட் இருந்தது, நிச்சயமா இது சரியா போகும். ஏன்னா எனக்கு வலி ஆரம்பிச்சு திருமழிச்சி ஆழ்வார், இதுல பீக்ல போனது திருவிசனல் ஐயா வளர்க்கிட்ட, அதுக்கப்புறம் ஒத்தக்கால நிக்க வச்சு ஊத்துக்காடு வேக்கிற கவி. இத்தனை பெரியவா சம்மதத்தோட, இத்தனை பெரியவாட சாட்சியோட தான் எனக்கு அந்த பேக் பெயின் வந்தது. அந்த பேக் பெயின் லைஃப்ல நிஜமாவே ஒரு 40 ரெஸ்ட் எல்லாம் அப்பதான் எடுத்தேன். சரியா சொல்லணும்னா ஒரு 4 ரெஸ்ட் சுவாமியே கொடுத்தார் அந்த 40 நாள். நிஜமாவே என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் ஒவ்வொன்றும். நிஜமாவே நாராயண பட்டத்திரியுடைய வாத நோய் தானே நமக்கு இன்னைக்கு நாராயணியத்துக்கு அஸ்திவாரமா உட்கார்ந்து இருக்கு. அதனால என் வாழ்க்கை நடந்த எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் காட்டி கொடுத்து, கிருஷ்ணன் கூட இருக்க. கிருஷ்ணன் இன்னும் நன்னா கூட இருக்கான், பல விதத்துல லீலைகள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நிதர்சனமா புரிய வச்சிருக்கான். அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. மாற்றமே கிடையாதுன்னா மாற்றமே கிடையாது, எத்தனையோ அனுபவங்கள் சொல்லிட்டு போகலாம். அதனால குந்தி சொல்ற, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கஷ்டம் கொடு நீ ஜெகத்குரு. புதுசு புதுசா பகவான் சொல்றான், அத்தே இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நான் ரிலாக்ஸா இருக்கு, வேண்டாம் வேண்டாம் நீ யோசனை பண்ண, பொறுமையா யோசனை பண்ண அவசரமே இல்லை, யோசிச்சு யோசிச்சு புதுசு புதுசா கஷ்டத்தை கொடு. ஏன்னா நீ கூட இருக்கிறதுனால பிராரப்த கர்மான ரூபமா இனிமேல் எனக்கு கஷ்டம் வராது. பிராரப்த கர்மான ரூபமா தான் நமக்கு கஷ்டம் வரும், நம்முடைய தலைவிதிக்கு ஏத்த மாதிரின்னு சொல்றோம் இல்லையா. குந்தி சொல்றா, இனிமேல் எனக்கு பிராரப்த கர்மான ரூபமான கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ வந்துட்ட. அப்ப இனிமேல் எனக்கு கஷ்டத்தை நீயே யோசிச்சு கொடுத்தாதான் உண்டு, யோசிக்க ஆரம்பிச்சிரு சரியா. இப்பத்த சந்துனக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தக தர்சனம் எஸ்யாத் அபுனர்பவ தர்சனம் பவதோ தர்சனம் எஸ்யாத். ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது யாருமே இல்லையே அப்படின்னு நினைப்பேன், நான் அநாதையா நிக்கிறேனேன்னு தோணும். அப்ப அநாதநாதா ஜீன பந்தோ ராதே கோவிந்தான்னு கூப்பிடுவேன், ஓடி வருவியே. இப்பேற்பட்ட கஷ்டம் நிஜமாவே எங்களுக்கு இந்திரபிரஸ்தம் கிடைச்சு, இவெல்லாம் அபகரிக்காம இருந்தா சூதாட்டம் எல்லாம் ஆடாம இருந்தா நாங்க பாடு இந்திரபிரஸ்தம் ஜாலியா இருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படியே ஜென்மா போயிருக்கும். இந்திரபிரஸ்தத்தை நாங்க இழந்ததுனாலேயே இவாளோட யுத்தம் வந்தது, அந்த யுத்த காரணம் கொண்டே நீ சாரத்தியம் பண்ண. நான் சொல்லுவேன் இல்லையா, பார்த்த சாரதி அணிலேந்து எல்லாரும் பார்த்தசாரதி பார்த்தசாரதின்னு கூப்பிடுவாங்க. அர்ஜுனனுக்கே பெருமையா இருந்துதான், கிருஷ்ணன் உனக்கு இந்த பேர் ரொம்ப நன்னா இருக்கடா எல்லா பேரை விட அப்படின்னு விட்டான. கண்ணன் சொன்னா, வாஸ்தவன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கடா பார்த்தசாரதி வார்த்தையே, அப்படி ஒரு மயக்கரதா அர்ஜுன் இதெல்லாம் சொல்லிதான் மஞ்சிதோகம் மகாபாகான் பார்த்தசாரதி. தன்னை பேர் முன்னாடி போட்டுக்காம என் பேரை முன்னாடி போட்டு எனக்கு பெருமை கொடுத்தான், இப்படி ஏமாத்திட்டானே வஞ்சிதோகம் மகாபாகா ஏமாத்தானே அப்படின்னு கதர்றா. குந்தி சொல்றா, அவ்வளவு கஷ்டங்கள்லையும் நீ ஓடி வந்தியே பா கோவிந்தான் அவ கத்தினவன் திரௌபதி கத்தினு ஓடி வந்தான். இப்பையும் உத்தர கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய நீ காப்பாத்தி கொடுத்திருக்காள். பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் அழகா அஸ்வத்தாமன் அவ்வளவு கோபத்தை பிரம்மாஸ்திரத்தை ஏறியிருக்கான், உடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு காப்பாத்திருக்கான். அப்ப இந்த கஷ்டங்கள்லாம் வந்ததுனால தானே நீ எங்களோட இருக்கேன், எங்களுக்கும் ப்ரூவ் ஆகுறது அடுத்த வாழ்க்கும் ப்ரூவ் ஆகுறது. இப்ப கஷ்டமே வரலன்னா கிருஷ்ணன் கூட இருக்கான்றது உணர முடியாது இல்லையா. ரொம்ப சௌகரியமாவே இருக்கும்னா ஒரு த்ரில் கிடையாது லைஃப், ஒரு கஷ்டம் தான் வரணும், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்ல. ஏதான ஒரு கதை ரொம்ப டீசென்டா சினிமாவில போயிட்டு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்கிறது அப்படின்றது, அது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வரணும், எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வரணும், அப்புறம் அது சரியா போகணும், அப்ப ஆஹா அபாடா அப்படின்னு ஒரு டென்ஷன் வருது. சீரியல்லாம் அப்படிதான் திடீர் திடீர்னு புதுசு புதுசா டேர்னிங் பாயிண்ட் கொண்டா இல்லையா. அதாவது எதனா குந்தி சொல்ற, எவ்வளவு வேணா கஷ்டம் வரட்டோம்டா எனக்கு ஒரு கவலை இல்லை. கிருஷ்ணன் சொன்ன, உனக்கு என்ன கவலை, எனக்கு தானே கவலை. அதான் சொல்றேன், அதான் சொல்ற, எனக்கு என்ன கவலை, உனக்கு தான் கவலை. இந்த கவலையில நீ உரிமையில ஓடோடி வருவே பாரு, அதை பாக்குறதே ஒரு தனி சுகம்தான். அப்ப உன் தரிசனம் திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கும் இல்லையா, உன் தரிசனம் கிடைக்கிறத விட உலகத்துல வேற என்ன சுகம் உண்டு. கஷ்டத்தினாலே தான் உன் தரிசனம் கிடைக்கும்னா எனக்கு அந்த கஷ்டம் தான் வேணும், எனக்கு உன் தரிசனம் முக்கியம். இந்த ஜென்மாவில என் கடைசியை மூச்சடங்கும் பொழுது நான் அப்படி யோசனை பண்ணி பார்த்தா எது நிறைய அப்படின்னா, எனக்கு கிருஷ்ண தரிசனம் நிறையன்னு ஒண்ணு தெரிஞ்சா போதும். அதுதான் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு நிறைய கிருஷ்ணானுபவம் கிடைச்சது அப்படின்னு அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சா போதும். அதனால விபத்த சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்சனம் யத்யாத் அபுனர்பவ தர்சனம். மோட்சத்தையே தரக்கூடியதான உன்னுடைய தர்சனம் அபுனர்பவ தர்சனம். பிறவி பிணையா இருக்கக்கூடிய தர்சனம் ஆச்சு. ஜென்மாவில நம்முடைய ஒரே பிரயோஜனம் என்னன்னா, எத்தனை விதமா முடியுமோ கிருஷ்ணானுபவம், இது ஒண்ணுதான் லட்சியம் ஞாபகம். இன்னைக்கு எத்தனை கிருஷ்ணானுபவம் கிடைச்சது, நேத்துக்கு என்ன கிருஷ்ணானுபவம் கிடைச்சது, நாளைக்கு என்ன கிருஷ்ணானுபவம் கிடைக்க போறது, இவ்வளவுதான் முக்கியம். மற்றபடி வாழ்க்கையில மத்த எல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. சாரம் கிருஷ்ணானுபவம், இவ்வளவுதான். இந்த வாழ்க்கை ஒரு பெரிய தாமரக்குளம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரே சேரு தான் உள்ள இருக்கு, அதுல முளைக்கிற ஒவ்வொரு தாமரைக்கு தான் விலை, அந்த தாமரைக்கு தான் மதிப்பு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில இந்த ஜீவிதத்துல எத்தனை விதமான கிருஷ்ணானுபவம், இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு ஆதாரமா குந்தி சொல்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்படி எல்லாம் ஸ்லோகம் சொன்னார்னா அப்ப என்ன ஒரு மனோதைரியம் பார்த்துக்கோங்க. கொள்ளு பாட்டியான வயசுல நம்ம எல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் கஷ்டம்லாம் வேண்டாம், போதுண்டாப்பா நான் பட்ட கஷ்டம் யார் போடுவா, வேற ஒரு பெரிய ஒரு செல்ஃப் மரியாதையா சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில, இனிமா கஷ்டப்படணும், நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். கொஞ்சம் சொல்றான் இன்னும் கஷ்டம் கொடுன்னு, கண்ணன் கஷ்டம்னு தள்ளி கை சொல்றான், பெரிய கஷ்டம் உன்னோட கண்ணன் என்னால முடியல கிருஷ்ணா, உன்னால முடியும்டா, நீ ஜெகத்குருடா, நீ சர்வஜ்ஞன்டா, உன்னால எல்லாம் முடியும், கஷ்டத்தையும் கொடுக்க முடியும், கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய திராணியும் உனக்குண்டு, நீ என்ன காப்பாற்ற அந்த நிமிஷங்கள், நீ எனக்காக பரியற அந்த நிமிஷங்கள் என் வாழ்க்கையில நான் சம்பாதிக்கிற பெரிய விஷயங்கள் அதுதான் கிருஷ்ணானுபவம். இவ்வளோ பெரிய அனுபவம் எனக்கு குருஜி அம்மா சொல்லுவா, ஞாபகம் இருக்கு குருஜி அம்மாக்கு 90ல் ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட், ஹெட் ஃபுட் ஃபுல்லா இந்த பக்கம் முழுக்கவே அடி, கண்ணிலெல்லாம் கண்ணாடி எல்லாம் குத்தி, கையெல்லாம் மூணு இடத்துல உடஞ்சு, காலில் ஃப்ராக்சர், என்னமோலாம் நடந்தது அம்மாக்கு. ஆனா அம்மா சொல்லுவா, கண்ணன் எல்லாரும் எனக்கு வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு, எல்லாரும் என்ன தாங்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸ் எதுவெல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் அதை பணம் வந்தது, கவர்மெண்ட் கொடுத்தது. அம்மா சொல்ல இந்த பணம் கொடுக்கறதுக்கா கண்ணன் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கான் அப்படின்னு. அப்ப என்ன ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லையா, அதுதானே விசேஷம். அப்ப எல்லாம் நல்லதுதான், நல்லது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில. குந்தி என்ன சொல்றா, ஜெகத்குருடா, ஜெகத்குரு, ரொம்ப அழகான வார்த்தை, கிருஷ்ணா நாராயணா மாதவா எதுவும் சொல்லல, ஜெகத்குரு. குரு என்ன சொல்றார், நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார், ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நீ எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாய், நீ கூட இருக்காய், அதான். அதனால நீ ஜெகத்குரு, ஜெகத்துக்கே குரு. இந்த ஜெகத்துல என்னெல்லாம் நடக்கிறதோ உனக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது, எல்லாமே என்ன சிக்ஷிச்சு எனக்கு நீ கொடுக்கிற தீட்சை, சிக்ஷா மூலமா, சிக்ஷா குரு தீக்ஷா குருன்னு இல்லையா, இந்த மாதிரி நீ ஜெகத்குரு. எனக்கு அதாவது ஜெகத்குருன்னு அந்த வார்த்தையை சொன்னாலே இதுதான் ஞாபகம், கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொன்னா கூட விபத சந்தனக சஸ்வது தத்ர தத்ர ஜெகத்குரு பவத தர்ஷனம் எத்யாத் அபுனர்பவ தர்ஷனம். என்ன ஒரு பிரார்த்தனை பாருங்க, இது போல பிரார்த்தனை நமக்கு பண்ண தைரியம் இருக்கான்னு தான் பெரிய கேள்வி. அவ்வளவு தைரியம், அப்ப எவ்வளவு பக்குவத்துல குந்தி இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. அந்த பக்குவம் நமக்கு வந்துருத்தினாலே பரம பாக்யம். என்ன ஒரு வார்த்தை, கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு, எவ்வளவு பெருசு இந்த கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிற ஒரு மனசு. கண்ணனே அசந்து போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு கேட்டு இருக்கான். மீதி விஷயம் சாயங்காலம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. Krishna Radhe Radhe Krishna, Radhe Krishna Krishna Radhe, Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe. Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna Radhe
சத்குரு மகாராஜ கீ சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம் பாண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகாசமஸ்தா சுகினோ பவந்தோ ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீ குந்தி மாதா கீ ஜெய்